செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் குரல் பெருமை அதிகாரத்திலிருந்து, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தழில் வேற்றுமையான். இதனுடைய விளக்கம் என்னென்னா, எல்லா மக்கள் உயிருக்கும் பிறப்பியல்பு சமமானதே, தொழில் வேறுபாட்டால் பெருமை சிறுமை எனும் சிறப்பியல்கள்தான் ஒருபோதும் ஒத்திருப்பதில்லை என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, இந்த திருக்குறளை தன் வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து வந்த ஒருவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வராக 5 முறை பணியாற்றியவரும், தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக 13 முறை தேர்வு செய்யப்பட்டவரும், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, தமிழக நலம், இந்திய நலம் என்று 80 ஆண்டு பொது வாழ்வுக்கு சொந்தக்காரருமான டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இந்திய நேரப்படி 7/8/18 அன்று மாலை இயற்கை எய்தினார். அவரை இழந்து வாடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் உலகம் முழுக்கும் உள்ள தமிழர்களுக்கும் இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் முத்தமிழ்ச் சங்கம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினை அவருடைய குரலுடன் தொடங்குவோமே.
பூம்புகார், இதுதான் இன்றைய பூம்புகார். காவிரி பூம்பட்டினம், எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் வாடும் கீதத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் எழுப்புகின்ற சோக கீதம் நம்மை எங்கேயோ ஒரு உலகத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றன. பற்றாத இன்பம் பொழிக்கின்ற வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம், காவிரி ஆறும் கடலும் முத்தமிட்டுக் கொள்ளும் இந்த இடத்திலேதான் அழகு திருநகரா பூம்புகார் பட்டினம் அமைந்திருந்தது. பட்டினப்பாக்கம், மருவூர்பாக்கம், நாளங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முப்பகுதிகள் திருமாவளவன் கரிகால் சோழனுக்கு அவந்தி மன்னன் பரிசாக அளித்த தோரண வாயில், வச்சிர நாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்துப்பந்தல், மகள தேசத்து வேந்தன் கப்பமாக அளித்த பட்டி மண்டபம், அத்தனையும் இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றன. ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை. அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு உடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல், செந்தமிழ் வித்தகர், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது தாழாது. தமிழ்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியாள் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளையிடுகிறார்கள். நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு சிலைவடிக்க கல்குணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள். தமிழ் மீதுள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான், மணங்கமழும் தமிழே, மணங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உனை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலையே எனும் உற்சாக மிகுதியா தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன். பொருணை நதியும் ஒழிலும் சூழ்ந்த எழில்மிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட்டுவன் மனைவி வேண்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணல் குன்றுக்கு வருகிறான். அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளை கண்டு கூறிப்படைகிறான். மன்னனை காண வந்த மதுரை புலவர் சாத்தனாரும் மலைவாழ் மக்களும் மகிழ்ச்சி பெருக்கால் தமிழகத்து முக்கணிகளையும் மற்ற பரிசுகளையும் குவிக்கின்றனர்.
அன்புள்ளவர்களே, இந்த பகுதியில் ஏதாவது புதுமை உண்டா?
அரசே, கண்ணகி என்ற ஒரு பெண் மதுரையில்
மன்னவா? அதை சொல்லத்தான் நானும் வந்தேன். அத்தனாரே, அப்படியா?
கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி, அவளை காவிய உருவத்திலே நடமாட விட வேண்டும்.
அதற்கேற்ற சிற்பி இது இளங்கோவடிகள் தான். புலவரே, அந்த கண்ணகியின் வரலாற்றை நீங்கள் கூறுங்கள். அதை இலக்கியமாக்கும் பொறுப்பை இளங்கோவடிகள் ஏற்றுக்கொள்ளட்டும். சொல்லுங்கள்.
கண்ணகி, அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார்.
அந்த கரகரப்பு குரலுக்கு சொந்தக்காரர் 1936 தனது பள்ளியில் இடமில்லை என்றால் தப்பக்குளையும் கமலாலயம் தப்பக்குளத்தில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வதாக சொன்ன அந்த சிறுவனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார் தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ஐயங்கார். அவரால் சிறுவன் சொன்னதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. தன்னை அனுமதிக்காத எந்த சட்டத்தையும் உடைத்து உள்ளே செல்ல ஒரு வழி போராட்டம் என்பதை தன்னுடைய 12வது வயதிலேயே உணர்ந்து அதை வெற்றிகரமாக நடத்தி 5ஆம் வகுப்புக்குள் அடியெடுத்து வைத்த அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, கருணாநிதி தான். திருவாரூர் பக்கத்தில் உள்ள திருக்குளை கிராமத்தில் 1924 ஜூன் 3ஆம் தேதி முத்துவேலர் அஞ்சுகம் தம்பதியினரின் மகனாக பிறந்தார். இவருக்கு 2 அக்காக்களும் பிறந்தனர். 3வது மகனாக இவர் இவருடைய தந்தை முத்துவேலர் ஏறால் உழுவது போலவே சொல்லாலும் உழுத கவிஞர் வித்வான். வித்வான்கள் அழகாய் போலவே அழகாக கதை சொல்லக்கூடியவர். தந்தையிடமிருந்து நிறைய கற்றார். பள்ளியில் பனகலரசர் என்ற சுமார் 50 பக்கங்கள் கொண்ட துணைப்பாட நூல் அவரை மிகவும் ஈர்த்தது. அரசியல் பணிகளில் இடஒதுக்கீடு, தேவதாசி ஒழிப்பு சட்டம், கோவில்களை தனியாரிடமிருந்து மீட்டது போன்ற ஏராளமான நன்மைகளை செய்திருந்த நீதி கட்சி, உயர்சாதி ஆதிக்கம் ஓங்கி வளர்ந்த தஞ்சை மண்ணில் ஒரு வைதீக ஆனால் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியின் மனதில் பனகல் அரசரும் திராவிடர்களின் முதல் இயக்கமும் இடம் பிடித்ததில் ஆச்சரியம் என்ன? ஆனால் கருணாநிதியின் நெஞ்சில் நிரந்தரமாக இடம் பிடித்தது பெரியாரும் அண்ணாவும் தான். பள்ளி பாடங்களை விட பெரியாரின் குடியரசு பதிப்பக வெளியீடுகளே கருணாநிதியை வசப்படுத்தின. பட்டுக்கோட்டை அழகரின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு 14 வயது கருணாநிதி தனது தோழர்களோடு நாள்தோறும் மாலை பொழுதனில் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தியை விரட்டுவோம் என்று முழக்கமிட்டு ஊர்வலத்திற்கு தலைமையேற்று நடத்துவது வழக்கம். இந்திய எதிர்ப்பை துண்டறிக்கையாக இந்திய ஆசிரியர்களிடமே கொண்டு சென்று கொடுக்கும் துடுக்கும் வாழ்க தமிழ் என்று சொல்லும் துணிச்சலும் கருணாநிதிக்கே உரியவை. அண்ணாவின் திராவிட நாடு இதழில் 1942 கருணாநிதி ஒரு இளமை பழி என்கின்ற கட்டுரை வெளியானது. அப்பொழுது அண்ணா அவர்கள் திருவாரூர் வந்த சமயத்தில் ஒரு மாணவராக இவரை சந்தித்தார். ஆனால் அவரை அதை எதிர்பார்க்கவில்லை. கட்டுரை எழுதுவதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த சொன்னார் அண்ணா. ஆனால் கலை, இலக்கியம், அரசியல் என்று பொது வாழ்க்கையில் அதிக நேரத்தை செலவிட்டார் கருணாநிதி. இதற்கிடையே காதல் வந்தது, அதுவும் கைகூடவில்லை. சுயமரியாதை காரனுக்கு பெண்ணில்லை என்றார்கள் காதலியின் பெற்றோர். சீர்திருத்த திருமணத்திற்கு வீட்டில் பார்த்த பெண் இல்லத்தார் ஒப்புக்கொண்டதை அடுத்து 44 கருணாநிதி பத்மா திருமணம் நடந்தது. அடுத்த வாரமே 10 சொற்பொழிவாற்ற புறப்பட்டு விட்டார் கருணாநிதி. பத்மாவதி முத்துவை பெற்றுவிட்டு 1948 மறைந்துவிட செப்டம்பர் 15 தயாளுவை திருமணம் செய்து கொண்டார் கருணாநிதி. இவர்களின் பிள்ளைகளே அழகிரி, ஸ்டாலின், செல்வி, தமிழரசு. 1948 நடந்த திராவிட கழக மாநாட்டில் முதல் நாள் கலவரத்தில் முடிந்தது. அதற்கு பின்னர் நடந்த தாக்குதலில் சுயநினைவு இழந்து சாக்கடையோரத்தில் வீசப்பட்ட கருணாநிதி ஒரு மூதாட்டி காப்பாற்றியிருந்தார். பெரியாரே அடிபட்ட இடங்களில் மறந்து தடுவியது அவர் நெஞ்சை மிகவும் நெகிழ்த்தியது. பெரியாரிடத்தில் குடியரசு துணை ஆசிரியராக ஓராண்டு பயின்று வந்த நேரத்தில் ராஜகுமாரி படத்துக்கு எழுத வாய்ப்பு வந்தது. படத்தின் நாயகன் எம்ஜிஆர். கருணாநிதி, எம்ஜிஆர் என்ற இரு ஆளுமைகளும் திராவிட இயக்கத்தை சினிமா மூலம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் கொண்டு சென்றார்கள். கருணாநிதி எழுதி வந்த அபிமன்யு படத்தின் முகப்பு காடில் அவருடைய பெயர் இல்லை. இதையடுத்து திருவாரூருக்கு திரும்பிவிட்டார். அதுவும் நல்லதாக போயிட்டு துண்டுத்தாளில் வந்து கொண்டிருந்த முரசொலி வார இதழ்
ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சி உள்ளடக்கி படிப்பதில்லா என் நன்று எனும் திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசிதமறி போகாதே. வாழ்க்கையனு ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடவில் மனதினில மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையனு ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடவில் மனதினில மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையனு
பிறகு தீக்கு திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து 49 பெரியார் பிறந்தநாள் அன்று செப்டம்பர் 17 அன்று திமுகவை அண்ணா உருவாக்கிய பொழுது கருணாநிதி உற்ற துணையாக இருந்தார். வெள்ளையனே வெளியேறு என்று அவர்களையே வெளியேற்றிய காங்கிரஸை எதிர்ப்பதென்றால் அரசியல் தற்கொலைக்கு ஒப்பானதாய் இருந்த காலம். இப்பொழுது காங்கிரஸோடு பெரியாரும் திமுகவை கடுமையாக எதிர்த்தார். 25 வருது கருணாநிதி கட்சியின் பிரச்சாரக் குழு உறுப்பினராகி இருந்தார் அண்ணா. அண்ணா எழுதிய வேலைக்காரி, நல்ல தம்பி, ஓர் இரவு போன்ற திரைப்படங்கள் சாதி மறுப்பு, ஏழை பணக்கார பேதம், மூடநம்பிக்கை ஒழிப்பு போன்ற சமதர்ம சமுதாய தேவைகள் போன்றவற்றை முழங்கின. ஆனால் கருணாநிதியின் எழுத்தோ அன்றைய அரசியலை விமர்சித்து காங்கிரசையும் அம்புக்கு இழுத்தது. ஒருபுறத்தில் கருணாநிதி எம்ஜிஆர் இணையில் வெளியான ராஜகுமாரி, மந்திரகுமாரி, மருதநாட்டு இளவரசி படங்கள் பெரும் வெற்றியை பெற்றது. பராசக்தி சமூக அநீதிகளை எதிர்த்து நெருப்பை கக்கிய கருணாநிதியின் வசனங்களை அவரின் புகழின் உச்சத்துக்கே கொண்டு போனது. அப்போதைய காங்கிரஸ் அரசு இதைக் கண்டு நெளிந்தது. அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் அறிவு கட்டவனே என்று பகுத்தறிவு பிரச்சாரம் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களையும் வசீகரித்தது. இசைத்தட்டுக்கள் ஒழித்த இடங்களில் பராசக்தியின் வசன ஒளித்தட்டுக்கள் ஒழிக்க தொடங்கின. கருணாநிதியின் பராசக்தியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் காங்கிரசார். அண்ணாவைப் போலவே பேச்சால் தன் வயப்படுத்தும் வித்தையை கருணாநிதி கற்றிருந்தார். அமைதி ரீதியான ஆற்றலும் கொண்டவர் என்பதால் கட்சியின் குழு மனப்பான்மை, கட்சி வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளில் ஏற்பட்டால் அதை சரி செய்ய அவரையே அனுப்பினார் அண்ணா. 53 மும்முனை போராட்டத்தில் ஒரு முனைக்கு கருணாநிதியை தலைவராக அமர்த்தியிருந்தார் அண்ணா. டால்மியாபுரம் ரயில் நிலைய பெயர் பலகையின் போது தமிழில் கள்ளக்குடி என்ற பெயர் ஒட்டிய சுவரொட்டியை ஒட்டுவதே போராட்டத்தின் திட்டம். போராட்டத்தை அடுத்த கட்டம் நோக்கி நிகழ்த்தும் வகையில் நான்கு பேருடன் தண்டவாளத்தில் தலை வைத்துப்படுத்தார் கருணாநிதி. 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்றாலும் கட்சிக்குள்ளும் வெளியிலும் கருணாநிதியின் துணிச்சலை பற்றி எல்லோரிடமும் பேச்சு எழுந்தது. திராவிட இயக்கம் தன்னுடைய வருங்காலத்திற்கு ஊறு விளைவிக்குமா என்று அஞ்சி 1944-1945 அண்ணாவின் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்திலிருந்து எம்ஜிஆர் விலகிக் கொண்டதும், அதன் பிறகு அந்த நாடகத்தில் நடித்த கணேசன் என்பவர் பின்னர் சிவாஜி கணேசனாக உருவெடுத்ததும் வரலாறு. அதே எம்ஜிஆர் தன்னை திராவிட இயக்கத்தோடும் கருணாநிதியோடும் இருக இணைத்துக் கொண்ட விந்தையும் நடந்தது. இருவரும் இணைந்து உருவாக்கிய மலைக்கல்லன் அவர்களின் கூட்டுறவை பறைசாற்றியது. உலகத்தில் எல்லாவற்றிற்கும் இலக்கணம் உள்ளது, பிறப்பை பொறுத்ததல்ல சிறப்பை பொறுத்தது. அவ்வாண்டு நடந்த நாடக நிகழ்ச்சியில் புரட்சி நடிகர் என்று எம்ஜிஆருக்கு பெயர் சூட்டினார் கருணாநிதி. 1954 முரசொலியில் எம்ஜிஆர் பிம்பத்தை வடித்து தர உதவியது. இவ்வாண்டு மனோகரா சிவாஜி கருணாநிதியின் வசனங்களில் கர்ஜித்தார். வசந்த சேனை, வட்டமிடும் கழுகு, வாய்ப்புலத்து நிற்கும் ஓனாய், நம்மை வளைத்துவிட்ட முனைப்பாம்பு, இவளுக்கு இரக்கமா, முடியாது கூடாது என்பது போன்ற சில வசனங்கள். 1957 தேர்தலில் திமுக போட்டியிட்டது. கருணாநிதி குளித்தலையில் இன்று வெற்றி பெற்றார். அப்பொழுது தொடங்கி வெற்றி 13 முறையாக 2016 திருவாரூர் வரை தொடர்கிறது. சட்டமன்ற கன்னிப்பேச்சில் அனைவரையும் கவர்ந்தார். 1959 சென்னை மாநகராட்சி திமுக வசமானது. அண்ணாவிடம் பிடிவாதமாய் 90 இடங்களில் கழக வேட்பாளர்களை நிறுத்தி 45 இடங்களில் வென்றார். அதற்கு பரிசாக அவர் கையாலேயே கணையாழி பெற்றுக் கொண்டார். முந்தைய ஆண்டு நாடோடி மன்னன் எம்ஜிஆரை போலவே உச்சத்துக்கு கொண்டு சென்றது. 1960 உட்கட்சி பூசலுக்கிடையே அண்ணாவே பொதுச் செயலாளரானார். இவைக்கு சம்பத் அவை தலைவர், கருணாநிதி பொருளாளர். சம்பத்தை போன்று குடும்ப பின்னணி இல்லாமல், நாவலரின் உயர்கல்வி இல்லாமல், தனது ஆற்றலால் உழைப்பால் 10 ஆண்டுகளில் கட்சியின் 3வது இடத்துக்கு வந்தார் கருணாநிதி. அடுத்த ஆண்டு சம்பத் கட்சியிலிருந்து வெளியேறினார். கட்சியின் திரைத்துறையின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதையும் ஒரு காரணமாக சொன்னார் அவர் வெளியேறிய போது. 1962 50 சட்டமன்ற இடங்களை பிடிக்க திராவிட நாடு முழக்கம் மேலும் அதிகரித்தது. அடுத்த ஆண்டு பிரிவினை பேசும் கட்சிகளுக்கு தடைப்படும் அரசியல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது நேரு அரசு. கட்சி முடங்குவதை தடுக்க அண்ணா திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டார். ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது என்றார். தமிழகத்தின் நலனுக்காக இப்பொழுது மாநில சுயாட்சி முடக்கத்தை அவர் கையில் எடுத்தார். 65 இந்தி ஆட்சி மொழியாக வந்த பேரபத்தை தடுக்கவும், 67 தேர்தலை சந்திக்கவும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டது திமுக. 63 ஜூலை 7 சென்னை கடற்கரை கூட்டத்தில் கருணாநிதியே 67 தேர்தலுக்கான வியூகத்தின் ஒரு பகுதியை வகுத்தெடுத்தார். 200 தொகுதிகளில் போட்டி. ஒரு போட்டிக்கு 5000 செலவு தொகை, ஆக மொத்தம் 10 லட்சம். அவரே அந்த தொகையை திரட்டும் பணியில் ஈடுபட்டார். 63 இந்திய எதிர்ப்பு போர் கழகத்தை பம்பரமாக சுழல வைத்தது. 25 ஜனவரி 26 துக்க நாகலாக கொண்டாட முடிவெடுத்தது திமுக. மாணவர்களை தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டப்பட்டு 25 பிப்ரவரி 16 தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் தனிமையில் அடைக்கப்பட்டார் கருணாநிதி. 65 மார்ச் 25 சிறையில் கருணாநிதியை பார்த்துவிட்டு அன்று மாலை நெல்லையில் சொன்னார் அண்ணா, என் தம்பி கருணாநிதி தனிமை சிறையில் இருக்கும் இடம்தான் யாத்திரை செய்ய வேண்டிய புண்ணிய தலபூமி என்று. 66 டிசம்பரில் விருங்கம்பாக்கம் திமுக சிறப்பு மாநாட்டில் 11 லட்சத்தை பெற்றுக்கொண்டு அண்ணா சொன்னார், உன் தாயார் உனக்கு நிதி என்று பெயரிட்டார்களோ அதே நாட்டு மக்களுக்கு நிதியாக பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்றார். வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது சைதாப்பேட்டையில் என்று நிறுத்தி மிஸ்டர் 11 லட்சம் என்றார் அண்ணா. பெரும் ஆரவாரம். பரங்கிமலையில் எம்ஜிஆர் நிறுத்தப்பட்டார். அந்த தேர்தலில் திமுக வென்று முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது அண்ணா முதல்வரானார். 67 நாவலருக்கு அடுத்து அண்ணா அமைச்சரவையில் 3வது இடத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் கருணாநிதி. பேருந்துகளை அரசுடமையாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். வீராணம் திட்டத்துக்கு வித்திட்டதும் முக்கியமான செயல்பாடுகளாக பேசப்பட்டது. 69 அண்ணாவின் மறைவிற்கு பின் யார் என்ற கேள்வி எழுந்தபொழுது கருணாநிதி முன்னால் நின்றார். எம்ஜிஆரின் உதவியும் சேர்ந்து கொள்ள 45 முதல்வரானார் கருணாநிதி.
நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக. கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். ஆட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டியிருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி குண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையிலே வீழ்ந்தவர்கள் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் தெரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கை. நான் தடுத்திராவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டு, அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்திலே விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவிற்கு தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர், அவரே நோயால் பிடித்துக் கொண்டிருந்த கண்டுக்குட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டமுறுவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தார். கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம். செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை?
குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறான்.
இல்லை, யார் வழக்கிற்கும் இல்லை, அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாபாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கு வீணர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்கேபம் நடத்தும் கைவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-686-788. 978-778-778. வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
எல்லா விதமான கிரீட்டிங் கார்டுகளுக்கும் மேற்குறிப்பு, கல்யாண பத்திரிகைக்கு மேற்குறிப்பு, பிசினஸ் கார்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் மேற்குறிப்பு, நோட்டீஸ் பிளையர்ஸ் மேற்குறிப்பு, டைரிஸ் கேலண்டர்ஸ் டவுன் அண்ட் டவுன் மேற்குறிப்பு, மேற்குறிப்பு 42 லாம்பி ட்ரைவ் மனுகாவ் ஆக்லாந்து, போன் 263-8854. உரிமையாளர்
நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம் உங்களோட வேலை செய்து இல்ல அந்த செவத்த தம்பி. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா, குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
மாஸ்டர்ஸ் வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அனுபவம், நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-54. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
எம் ஒரே தலைவனே, ஓயாது உழைத்த நீ ஓய்ந்துதான் போனாயோ, தோல்வி கண்டு துவளாத நீ துரோகம் கண்டு கண்டு துவண்டுதான் போனாயோ, செம்மையாய் எமையாண்டு செம்மொழியும் கண்டவனே, உடன்பிறப்பே என்ற அழைத்து உயிர் உருகச் செய்தவனே, முத்தமிழ் அறிஞனே, முத்தலையை தலைமுறை தலைவனே, முத்தான உன் தமிழ் பேச்சால் உன் உள்ளம் என் உள்ளம் கொள்ளை கொண்டவனே, முத்தமிழ் அறிஞனே, முத்தலைமுறை தலைவனே, முத்தான உன் தமிழ் பேச்சால் என் உள்ளம் கொள்ளை கொண்டவனே, மாறமாட்டான் தமிழன் என்று மரணத்தை மணந்தாயோ, மாலையில் கதிரவன் மறைவான் மறுநாள் மீண்டும் மிளிர்வான், எங்கள் சூரியனே நீ மீண்டும் பிறந்து வா தமிழன் தலைநிமிர. இந்த கவிதையினை வடித்து தந்தவர் முத்தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் திரு கதிரவன் அவர்கள். கலைஞர் அவர்களுடைய சில சாதனைகள், பெயர் மாற்றங்கள் அவர் செய்து கொடுத்தது பின்தங்கியவர்கள் அல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள் அல்ல, மாற்றுத்திறனாளிகள், அரவாணிகள் அல்ல, திருநங்கை என்று ஓங்கி உரைத்தார். அவரின் உழைப்பும் தமிழும், பேச்சும் எழுத்தும், சமூக நீதியும், அரசியல் ராஜதந்திரமும் எல்லோரும் பார்த்து வியந்தது. பலரின் அவர்களுடைய கருத்துக்களோடு முரண் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆனால் அவர் இல்லாமல் தமிழக அரசியல் வரலாற்றை எழுத இயலாது. நிரந்தர துயில் கொள்ளுங்கள் கலைஞரே என்று ஒருவர் எழுதியுள்ளார். நேர்களே, முத்தமிழ் சங்கத்தின் நடப்பு ஆண்டிற்கான முதல் நிகழ்ச்சியாக பாட்லக் டின்னர் எதிர்வரும் August 18 சனிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் எல்எஸ்லியில் அமைந்துள்ள லெச்செஸ்டர் ஹாலில் நடைபெறும். கரோக்கி மூலம் பாடுவதும் மற்றும் நாம் கொண்டு வந்து உணவை கலந்து உண்பதுமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட விரும்புபவர்கள் 021-037-5457 என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு தங்களின் விருப்பத்தை தெரிவிக்கவும். என்ன உணவு சமைத்து வருகின்ற வர வேண்டும் என்பது பற்றிய மின்னஞ்சல் கிடைக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு என்னை அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். மறந்துவிடாதீர்கள், அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதாவது August 18 சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் எல்எஸ்லியில் அமைந்துள்ள லெச்செஸ்டர் ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் பாட்லக் டின்னர் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி வரும், அதாவது கலைஞர் அவர்களுடைய வசனத்தை இடம்பெற்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சிறு பகுதியுடன் இந்த வார நிகழ்ச்சியை கனத்த இதயத்துடன் முடிக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.
காவி உன் நீரும் கையில் தனித்திறந்தும் ஆவி குடிபோற ஒருத்தி வந்திருக்கிறான் உங்கள் சந்திக்கா என்று உமது மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா?
தருவீர்களா? பெற்றுள்ள தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது.